என்னை அழைத்த இயேசுவே, உம் அன்பில் வாழ வருகிறேன்.
பொது காலம் 15 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களை, 1977 முதல் 1981 வரை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அரசு தலைவராக பணியாற்றிய ஜிம்மி கார்ட்டர் அவர்கள், அதற்கு முன்னதாக 4 ஜார்ஜியா மாநிலத்தின் ஆளுநராகவும் பணியாற்றினார். ஆளுநர் பணியை அவர் நிறைவு செய்தபோது அவருக்கு வயது 51. தன் 50 வாழ்வின் பல அனுபவங்களை தொகுத்து அவர் ஒரு நூலை வெளியிட்டார். அந்நூலுக்கு Why Not the Best, அதாவது மிகச்சிறந்ததாக ஏன் இருக்கக்கூடாது என்று தலைப்பிட்டார். அந்த நூலில் தான் கிறிஸ்துவை பறைசாற்ற தவறியதை ஒரு நிகழ்வின் வழியே அவர் பகிர்ந்துள்ளார்.
ஜார்ஜியா மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பாப்டிஸ்ட் சபையினர் மறுமலர்ச்சி வாரத்தை கொண்டாடி வந்தனர். கிறிஸ்துவ வாழ்வில் ஆர்வம் குறைந்தோர், கோவிலுக்குச் செல்வதை நிறுத்திக் கொண்டோர் ஆகியோரை தேடிச் சென்று அவர்களை மீண்டும் அந்த மறுமலர்ச்சி வாரத்தில் பங்கேற்க அழைத்து வந்தனர் அச்சபையினர். ஒரு தியாக்கோன் என்ற முறையில் ஜிம்மி கார்ட்டர் அவர்கள் கிறிஸ்துவ வாழ்வில் ஆர்வம் குறைந்தோரை தேடிச் சென்று அவர்களுடன் நேரம் செலவழித்து அவர்களை மீண்டும் கோவிலுக்கு அழைத்து வர அரும்பாடுபட்டார். மறுமலர்ச்சி வாரத்தில் ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்தல் என்ற தலைப்பில் பேசுவதற்கு அவர் அழைக்கப்பட்டார். அந்த உரையை தயார் செய்வதற்கு அவர் அமர்ந்தபோது தான் எத்தனை இல்லங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கச் சென்றோம் என்பதை கூறி மக்களை வியப்பில் ஆழ்த்த விழைந்தார். ஆனால் அவர் கண்டுபிடித்த உண்மை அவருக்கு அதிர்ச்சியை அளித்தது.
இராணுவ சேவையிலிருந்து இல்லம் திரும்பிய காலத்திலிருந்து 14 கார்ட்டர் அவர்கள் கோவில் பணிகளில் ஈடுபட்டிருந்த வேளையில் 140 குடும்பங்களை சந்தித்து கிறிஸ்துவை பற்றி பேசியுள்ளதை உணர்ந்தார். அதற்கு மாறாக ஜார்ஜியா ஆளுநராக அவர் போட்டியிட தீர்மானித்த வேளையில் 3 ஒவ்வொரு நாளும் 16 அல்லது 18 மணி நேரங்கள் செலவிட்டு ஒவ்வொரு தொகுதியாக சென்று 300,000 அதிகமானோரை சந்தித்து தனக்கு வாக்களிக்கும்படி கூறியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். எனக்காக, என் பதவிக்காக 3 சந்திப்புகள், இறைவனுக்காக 14 140 சந்திப்புகள் என்று அவர் தன் நூலில் குறிப்பிட்டுள்ளார்.
நம்மை பற்றி பறைசாற்றவோ அல்லது நம் தலைவர்களை பற்றி துதிப்பாடவோ பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளும் நாம் இறைவனை பறைசாற்ற என்ன முயற்சிகள் எடுக்கின்றோம் என்பது இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்முன் வைக்கும் ஒரு சங்கடமான கேள்வி. அன்பு நெஞ்சங்களே, இறைவனை பறைசாற்றும் இறைவாக்கினர்களை பற்றி சென்ற ஞாயிறு நாம் சிந்தித்தோம். இறைவாக்கினர்களை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள இந்த ஞாயிறு நமக்கு மீண்டுமொரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் ஆமோஸை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சந்திக்கின்றோம். இறைவனின் பணியாளராய் வாழ்வதை பற்றி இயேசு தன் சீடர்களுக்கு தந்த அறிவுரைகள் இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டுள்ளன.
அன்பு இதயங்களே, இறைவாக்கினர்கள், இறை பணியாளர்கள் என்ற சொற்களை கேட்டதும் இது குருக்களுக்கும் துறவிகளுக்கும் ஒதுக்கப்பட்ட தொழில் என்று முடிவெடுத்து நாம் ஒதுங்கிவிட நினைக்கின்றோம். இன்றைய வாசகங்களில் நாம் சந்திக்கும் யாருமே குருக்களாக துறவிகளாக வாழ பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. அனைவருமே எளிய தொழிலாளிகள்.
நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடுபாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக் கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார்
என இறைவாக்கினர் ஆமோஸ் தன்னையே அறிமுகப்படுத்திக் கொள்வதை இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. அன்பு இதயங்களே, நாம் அனைவருமே இறைவாக்கினர்களாக, இறை பணியாளர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளவர்கள் என்ற உண்மையை முதலில் ஏற்றுக்கொள்வோம். இறைவாக்கினர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவருக்கும் தேவையான பாடங்களை இன்றைய வாசகங்கள் சொல்லித் தருகின்றன. கவனமாக பயில முயல்வோம்.
என்னை அழைத்து அன்பில் வளர்த்த இயேசுவே, உன் உறவில் வாழ உயிரை தந்த தெய்வமே, என் வாழ்வும் என் உயிரும் என் வாழ்வும் உயிரும் உனக்கே இயேசுவே. என்னை அழைத்து அன்பில் வளர்த்த இயேசுவே, உன் உறவில் வாழ உயிரை தந்த தெய்வமே.
எனது அருமை அன்புள்ளங்களே, விவிலியத்தில் நாம் சந்திக்கும் இறைவாக்கினர்களில் இறைவாக்கினர் ஆமோஸ் மிக உக்கிரமாக எரிந்த ஒரு தீப்பிழம்பு. அவரது நூலில் நாம் கேட்பதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் விடுத்த எச்சரிக்கைகள். ஆமோஸ் கூறிய கசப்பான உண்மைகளை கேட்க மறுத்த தலைமை குரு அமர்சியா பெத்தேல் பகுதியை விட்டு ஆமோஸை ஓடிப்போக சொல்கின்றார்.
அரசனின் இடமான பெத்தேலில் இறைவாக்கு உரைக்காதே, வேண்டுமெனில் யூதேயா நாட்டிற்கு ஓடிப்போய் அங்கு இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள்
என்று அமர்சியா அறிவுரை தருகின்றார். அன்புள்ளங்களே, அமர்சியா சொல்வதை ஆழ்ந்து சிந்தித்தால் அதில் புதைந்திருக்கும் அரசியலை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ளலாம்.
ஆமோஸ், பெத்தேலில் நாங்கள் அரசனை புகழ்ந்து பாடி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசனுக்கும் மக்களுக்கும் நீ கூறும் எச்சரிக்கைகள் எங்கள் பிழைப்பை கெடுத்துவிடும். எனவே எங்கள் பிழைப்பை கெடுக்காமல் நீ யூதேயாவிற்கு போய் அங்கே இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள்
என்பதே ஆமோஸுக்கு அமர்சியா கூறும் அறிவுரை. ஓர் இறைவாக்கினர் எவ்வாறெல்லாம் வாழக்கூடாது என்பதை அமர்சியாவின் சொற்களில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அமர்சியாவின் இந்த சொற்களை கேட்டதும் ஆமோஸ் என்ற தீப்பிழம்பு இன்னும் அதிகமாக கொழுந்துவிட்டு எரிகின்றது.
இறைவாக்கு உரைப்பது ஒரு பிழைப்புக்கென்றால் நான் இறைவாக்கினன் அல்ல, அரசனுக்கு துதிபாடும் இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் அல்ல
என்று ஆணித்தரமாக சொல்கின்றார் ஆமோஸ். மேலும்,
நான் பிழைப்பு தேடிக்கொள்ள வேண்டுமெனில் ஆடுமாடு மேய்த்து வாழ முடியும்
என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அன்பு இதயங்களே, பிழைப்புக்காக இறைவாக்கு உரைப்பது, மந்திரம் சொல்வது, பலிகள் ஆற்றுவது, போதிப்பது என்று வாழ்ந்த குருக்கள், மத தலைவர்கள், போலி இறைவாக்கினர்கள் மத்தியில் ஆமோஸ் போன்ற உண்மை இறைவாக்கினர்கள் அன்று வாழ்ந்தனர், என்றும் நம்மோடு வாழ்கின்றனர். உண்மை இறைவாக்கினர்கள் இன்றும் நம் மத்தியில் வாழ்வதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு தன் சீடர்களை அருள் பணிக்கு அனுப்பி வைக்கும் இன்றைய நற்செய்தி பகுதியும் ஒரு சில முக்கியமான பாடங்களை சொல்லித் தருகின்றது. இயேசு தன் சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகின்றார் என்பதில் நமது முதல் பாடம் ஆரம்பமாகின்றது. இருவர் இருவராக அனுப்பியதற்கு பதில் சீடர்களை ஒவ்வொருவராக தனித்தனியாக அனுப்பியிருந்தால் அவர்கள் இன்னும் பல இடங்களுக்குச் சென்று இறையரசை பறைசாற்றியிருக்கலாமே. மனித சக்தியை சரிவர பயன்படுத்தும் மேலாண்மை பாடங்கள் இயேசுவுக்கு தெரியவில்லையே என்று குறை சொல்லத் தோன்றுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, மேலாண்மை பாடங்களில் இருவராக குழுவாக செயல்படும் வித்தைகள் சொல்லித்தரப்பட்டாலும் தனியொருவர் பெறும் வெற்றியே முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. தனியொருவர் வெற்றி பெறுவதற்கு அடுத்தவரை பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை என்ற பாதகமான பாடங்களும் இங்கு சொல்லித்தரப்படுகின்றன.
எனது அருமை அன்புள்ளங்களே, அருள் பணிகளுக்கு செல்பவர்கள் இருவர் இருவராய் செல்லும்போது ஒருவர் மற்றொருவருக்கு உதவியாக இருக்க முடியும். பல வேளைகளில் ஒருவர் மற்றொருவரின் மனசாட்சியாகவும் செயல்பட முடியும். அருள் பணி புரியும் நேரங்களில் போதனைகள் நிகழும், புதுமைகள் நிகழும், மக்களிடம் பேரும் புகழும் ஓங்கும். இந்நேரங்களில் ஒருவர் தனியாக செயல்பட்டால் அந்த போதனைகளும் புதுமைகளும் ஏதோ தன் சொந்த சக்தியால் நிகழ்ந்ததைப் போல அந்த அருள் பணியாளர் உணரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எழும். இருவராக இந்த பணிகளில் ஈடுபடும் போது ஒருவர் தன்னையே வானளாவ உயர்த்தி கொண்டால் அடுத்தவர் அவரை பத்திரமாக மீண்டும் தரைக்கு கொண்டு வருவார். நான், எனது, என்னால் முடியும் என்று சுயநலத்தில் சிக்கி சிதைந்து வரும் நமது உலகிற்கு இயேசு சொல்லித்தரும் இந்த முதல் பாடம் மிகவும் தேவை.
அன்பு நெஞ்சங்களே, இரண்டாவது பாடம் இவ்விதம் அனுப்பப்பட்டவர்களுக்கு இயேசு அதிகாரம் அளித்தார் என்று நற்செய்தியில் வாசிக்கின்றோம். எவ்வகை அதிகாரம்? மக்களுக்கு பணிபுரிய செல்லும் சீடர்கள் அம்மக்கள் மீது அதிகாரம் செலுத்த இயேசு அவர்களை அனுப்பவில்லை. மாறாக அம்மக்கள் மத்தியில் வளர்ந்திருந்த தீய சக்திகள் மீது அதிகாரம் அளித்தார். மக்களுக்காக பணிபுரிந்த இயேசு அவர்களை தீய சக்திகளிலிருந்து விடுதலை செய்யவே தன் அதிகாரத்தை பயன்படுத்தினார். அதே பாடத்தை தன் சீடர்களுக்கும் இயேசு சொல்லித்தந்தார். அதிகாரம் என்ற பெயரில் மக்களை வதைக்கும் நம் தலைவர்கள் இயேசுவின் காலடிகளில் அமர்ந்து இந்த ஒரு பாடத்தையாவது பயில வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்வோம்.
அன்பு இதயங்களே, பணியாளர் வார்த்தைகளால் மட்டும் போதிப்பது பயனளிக்காது, அவரது வாழ்வாலும் போதிக்க வேண்டும் என்பது இயேசு சொல்லித்தரும் மூன்றாவது பாடம். பணியாளரின் வாழ்வு மிக எளிமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை
பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும்
என்ற இயேசுவின் வார்த்தைகள் எளிமையான வாழ்வை தெளிவாக்குகின்றன. வாழ்க்கை பயணம் எளிமையாக அமைந்தால் தேவையில்லாத சுமைகளை உள்ளத்தில் தாங்கி பயணம் முழுவதும் நாம் பாடுபட வேண்டாம் என்று இயேசு சொல்வது எல்லாருக்கும் பொதுவான ஒரு நல்ல பாடம்.
அன்புள்ளங்களே, உங்களை வரவேற்பவருடன் தங்கியிருங்கள், வரவேற்க மறுப்பவர்களிடமிருந்து விரைவில் விலகிச் செல்லுங்கள் என்பது இயேசு நமக்கு சொல்லித்தரும் நான்காவது பாடம். வரவேற்பு இல்லாத இடங்களிலிருந்து செல்லும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் என்பதை இயேசு குறிப்பிட்டுச் சொல்கின்றார். அன்புள்ளங்களே, கால் தூசியை உதறிவிடுவதை வழக்கமாக ஒரு கோபச் செயலாக, நம்மை வரவேற்காதவர்களுக்கு தரும் எச்சரிக்கையாக நாம் சிந்தித்துள்ளோம். இச்சொற்களை மற்றொரு கோணத்திலும் சிந்திக்கலாம். பணி செய்ய செல்லுமிடத்தில் சரியான வரவேற்பு இல்லையென்றால் அந்த கசப்பான எண்ணங்களை சுமந்து கொண்டு அடுத்த இடம் செல்ல வேண்டாம். காலில் படிந்த தூசியை தட்டுவது போல் உங்கள் உள்ளத்திலிருந்து கசப்பான எண்ணங்களை தட்டிவிட்டு புறப்படுங்கள் என்று இயேசுதன் சீடர்களுக்கு சொல்வதாக நாம் எண்ணி பார்க்கலாம்.
இறுதியாக அன்புள்ளங்களே, ஓர் எண்ணம். தனக்கென தனி வழியை உருவாக்கி ஓர் இறைவாக்கினராக, இறை பணியாளராக வாழ்ந்த காமராஜ் அவர்களின் பிறந்த நாளை ஜூலை 15 இஞ்ஞாயிறன்று நாம் சிறப்பிக்கின்றோம். வறியோர் மட்டில் கருணை உள்ளம் கொண்ட அப்பழுக்கற்ற நேர்மையான இந்த கருப்பு வைரத்தை தமிழகத்திற்கு தந்து அவர் வழியாக தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்க உதவிய இறைவனுக்கு நன்றி சொல்வோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.